செங்கணவதிம்பு இடத்தையம் வைரவம் சிங்கௌகம் படலத்தையம் பதயம் தூதீக்கமம் மண்டலம் வீராந்தியக்ஷதஸ்கரட்சிணவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராகரிதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராரண விக்ராம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலி புரத்தாராநாயக சேகராம் சிதமுகீம் ஆபீனவட்சோருஹாம் பாணிக்யாமலி பூர்ணரத்ன ஜகதம் பிரதோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகரஸ்தரத்தகரணாம் யாவேத்பலாம்பிகாம். மகா சதுஷ்டி கோடி யோகிதீகர தேவிதா மனு வித்யா சந்திர வித்யா சண்டரம சந்திர மண்டலமத்யதா சாது ரூபா சாருஹாசா சாது சந்திர கலாதரா சராசர ஜெகநாதா சக்கராஜனிகேதனா பார்வதி பத்மநயனா பத்மராஜ சமப்ரபா. சந்திரமண்டல மத்தியதா அப்படின்னு அம்பாளுடைய சுரூபத்தை விசேஷமாக சந்திரமண்டலத்தை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு அம்சத்தை சொன்னோம். வாக்தேவிகள் ஜனங்களுக்கு சாதாரணமாக சொல்றதை தவிர பிரயோகங்களும் இதுல வரணும். அவ வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணும், தீர்காயுத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்க, இதோட சேர்த்து சொல்லிருக்க. நாமாக்கள்லயே சந்திரமண்டல மத்தியதா பானுமண்டல மத்தியஸ்தான் ஒரு நாமா இருக்கு, இங்க சந்திரமண்டல மத்தியதாங்கிறேன். வன்னிமண்டலத்திலையும் இருந்துருக்க, ஏன் எங்கும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு ஏன் இங்க மட்டும் தனியா இப்படி இருக்குன்னு சொல்வானே அப்படின்னா, அம்பால இப்படி சந்திரமண்டலத்துக்குள்ள நீங்க இருக்கிறதாக தியானம் பண்ணீங்கன்னா பௌர்ணமி இன்னைக்கு விசேஷமாக தீர்காயுஷ்டம் கிடைக்கிறது, அரோக திருடகாந்தரத்தை கிடைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ராத்திரி சந்திரன் இடத்துல அம்பாளை தியானம் பண்ணி சிந்தூராரண விக்ரஹாம்னு மந்திரத்தை சொல்லி ஸ்லோகத்திலேயே அம்பாளுக்கு தியானம் பண்ணி அம்பாளை ஆவாகனம் பண்ணி வேற ஒண்ணும் வேண்டாம் பஞ்ச பூஜையை மட்டும் பண்ணி கிளம் பிரதி வியாத்மனே கந்தங்கள் பயாமினமா அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார். இந்த நாமாக்களை முழுக்க ஆயிரம் நாமாக்களையும் நம்ம சொன்னமையானால் அயமாயுஷ்கரோ நாம பிரயோக கல்ப ஜோதிதா, இது ஆயுஷ்கர பிரயோகம்னு பேருதற்கு பௌர்ணமி இன்னைக்கு அம்பாளை பார்த்து இந்த நாமாவை சொல்றது. இது சொன்னமையானால் தீர்காயுஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்ன. அதே மாதிரியே சந்திரமண்டலம்னு சொன்னாலே ஸ்ரீசக்கரம்னு அர்த்தம், ஸ்ரீசக்கரத்துக்குள்ள விசேஷமாக அம்பாளை தியானம் பண்ணணும் என்கிறது ரகசியம். ஸ்ரீசக்கரத்தை அம்பாளை தியானம் பண்ணினா அம்பாளுக்கு விசேஷமான ஒரு ஒரு பிரேம நம்ம மேல ஏற்படுறது. அதனால நமக்கு வேண்டியதான ஐஸ்வர்யங்களையும் மற்றவைகளையும் கொடுக்கிறாங்கிறது தந்திர ரகசியம். திரைலோக்கிய மோகன சக்கரம்னு முதல் சக்கரமாம் ஸ்ரீ சக்கரத்துல, திரைலோக்கிய மோகனம் மூலகத்தையும் தன் வசமாக்கி கொள்றதுங்கிறது இது அபியுதயம். ஆனா மோட்சத்துக்கு வரக்கூடிய சர்வானந்தமய சக்கரம், இந்துஸ்தானத்துக்கு சர்வானந்தமய சக்கரம்னு பேரு. அப்படி சர்வானந்தத்தையும் கொடுக்கிற இந்த ஆனந்தத்துக்குள்ள சர்வானந்தம்னு என்ன, சர்வான் காமான்சா பிரம்மணா விபத்ததே தே அப்படின்னு எல்லா காமங்களும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கக்கூடியதான ஒரு சொரூபம். நாம் லோகத்துல ஆனந்தங்களை அனுபவிக்கிறோம், அந்த ஆனந்தங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆனந்தமா இருக்கு. உருவத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம், இன்னொரு உருவத்தை பார்க்கும் பொழுது பழைய ஆனந்தம் போயிடுது, புதுசான பொருள் புத்தம் புதுசாக இருக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறேன், அடுத்தது சரிங்கிறேன். முன்னால இருந்த ஒரு வியப்போ ஒரு ஆச்சரியமோ ரெண்டாம் தரம் பாக்கிறப்ப இல்ல, ஒரு பத்து தரம் பார்க்கற பிறகு ஆனந்த ஆனந்தம் இல்ல. அதே மாதிரியே லோகத்துல மற்ற பொருட்களை அனுபவிக்கும் பொழுது லட்டு சாப்பிடுறப்போ இருக்கிற ஆனந்தம் வேறு, பால் பாயசம் சாப்பிடுறப்போ ஒரு ஆனந்தம் வேறு, இது வேறு அது வேற இருக்கு. எதற்காக? அதான் வைசைக்கு ஆனந்தம். ஆனா மோட்சானந்தம் எப்படி? எப்பொழுதும் ஒரு திருப்தி இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு சாஸ்வதமான ஆனந்தம் அதான் மூல சர்வானந்தம் சொல்றது. எல்லா ஆனந்தமும் அந்த ஆனந்தத்துக்குள்ள அந்தர்பாவத்தை அடைஞ்சிருக்கு. எந்தெந்த ஆனந்தம் எப்பப்ப யாராருக்கு வருமோ எல்லா ஆனந்தங்களும் அந்த பிரம்மானந்தத்துக்குள்ள ஒன்றாக போச்சுன்னு சொல்றதுக்காக அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது தான் சந்திரமண்டல மத்தியகா சொன்ன. அப்படி இப்ப என்னட்டு அக்னிமண்டலம் சொன்னேன், காலமண்டலம் சொன்னேன், சந்திரமண்டலம் இது மூணு. பஞ்சதிசை மந்திரத்துல மூணு கூட்டங்கள், நம்ம சரீரத்துக்குள்ள மூணு பகுதிகள், அந்த மூணு பகுதிகளில் ஒவ்வொன்றிலையும் இந்த மும்மூணு மண்டலங்கள். வன்னி மண்டலம் ஆதாரம், அங்கே வன்னி கலைகளை பூஜை பண்ணணும். அதுக்கு மேல சூரிய மண்டலம், இந்த இடத்துல பிரகாசமானது நமக்கு தெரிகிறது. பிறகு சந்திர மண்டலம், சந்திர மண்டலத்துல ஆனந்த அனுபவம் ஏற்படுறது. இப்படி அவாவாண்டிய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான ஒரு தத்துவத்தை விசேஷமாக இங்க பிரதிபாதனம் பண்ணியிருக்க. இப்படி சொன்ன பிறகு அடுத்ததாக இந்த அம்பாளுடைய சுரூபம் ஆனந்தமயம்னு சொன்னேன். ஆனந்தமயம்னு சொன்னா ஆனந்த விகாரமா இல்ல ஆனந்த பிராச்சுரியமா, இப்படி எல்லாம் சட்டை இருக்கு. ஆனந்த விகாரம் ஆனந்த பிராச்சுரியம்னு சொல்றமையானால் இவைகள்லாம் என்ன ஆறது அப்படின்னா, அந்த ஆனந்தமயம்னு நீங்க யார சொல்றீங்களோ அவன் ஜீவனாகவே ஆகிவிடுகிறான். ஆனா இங்க ஆனந்தமயம்னு சொன்னா சுவார்த்தே பயட் இந்த இடத்துல இது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. விஞ்ஞானமா ஆனந்தம் பிரம்மா ராதிர்தா துப்பராயதம் அப்படின்னு பிரதாரண்யத்துல சொன்னதான ஆனந்த வடிவம், அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான அம்பாள சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடியதான இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு சுரூபத்தை நாம் தியானம் பண்ணுகிறோம். இப்படி ஆன பிறகு அடுத்ததா இங்க என்ன சொல்றோம், அம்பாளுடைய ஒரு சுரூபத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல ஸ்தூல சரீர ஸ்தூல உருவத்தை பார்த்தோம், சிதக்கனி குண்டலத்திலிருந்து வந்ததான ஒரு சுரூபம். பிறகு சூக்ம ஸ்வரூபம் பார்த்தோம், அது பஞ்சதிசி மந்திர வடிவமாக இருக்குன்னு பார்த்தோம். பராஸ்வரூபம் ஒன்னு இருக்குன்னு சொன்னேன், அது காமக்கலாஸ்வரூபமாக இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஈமெனக்கூடியதான மந்திர வடிவமாக இருக்கு, துரியமான ஒரு ஸ்வரூபமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்படி ஸ்தூல சரீரம் ஸ்தூல வடிவம், சூக்ம வடிவம், பரா வடிவம், இதுக்கு மேல அப்பாற்பட்டதாக சப்தங்களுக்கே அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் சர்வோபனிஷத்துகா அப்படிங்கிற நாமக்கள்ல பார்க்க போறோம். அது நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு மேல பார்க்க போறோம். இப்ப இத்தனை பார்த்து சொன்ன பிறகு மறுபடியும் அந்த ஸ்தூல ஸ்வரூபமானது உங்களுக்கு தோண போகிறது. சிதக்னி குண்டலத்திலிருந்து எப்படி காணப்பட்டாலோ, வாக்தேவர்களுக்கு காணப்பட்டாலோ அதே ஸ்வரூபமான நமக்கு மறுபடியும் இந்த சந்திர மண்டலத்துல பானு மண்டலம், அதுக்கப்புறம் அக்னி மண்டலம் அப்படின்னு இந்த வடிவமாக பூஜை பண்ணி கொண்டிருக்கிறவாளுக்கு ஒரு நாளைக்கு இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் வரும் என்பதை சூச்சனம் மட்டத்துக்காக இந்த மூணு மண்டலங்களும் சொன்ன பிறகு மறுபடியும் இதை சொல்ல தொடங்கிறார். சாரு ரூபா சாரு ஆசா சாரு சந்திர கல்லாதரா, முன்னால சந்திர மண்டலத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னேன், சந்திர மண்டலத்துக்குள்ளேயே இருந்தா சந்திர மண்டலத்துக்குள்ள சந்திரன் எப்படி தலையில வச்சுட்டு இருப்பான்? யோசனை பண்ணிட எத்தனை தரம் பிரஸ்மானத்தை வாசிருக்கோம். அம்பாள் சந்திர மண்டலத்துக்குள்ளே தான் இருக்க, சந்திர மண்டலத்துக்குள்ள இருந்து தன் தலையில எப்படி சந்திர பெரிய வச்சுட்டு இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். இவைகளுக்கெல்லாம் சாதாரணமாக சமாதானம் வராது. ஏன்னா நம்ம இதை கவனிக்கிறது இல்லையா? நம்பர் ஒன். ரெண்டாவது, இது சாஸ்திரியமாக இந்த புத்தகத்தை வாசிக்கிறது இல்ல. சாஸ்திரம் வாசிக்கிறவா என்ன பண்றா? ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு எழுத்தாக அதை பார்த்து பூர்வாபர விரோதம் வந்திருக்கான்னு பார்த்து படிக்கிறவாவா? சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஏனோ தானோன்னு வாசிக்கிறது கிடையாது. முன்னால என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பதமும் நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல படிச்சுட்டு போறோம். இப்படி இருக்குமையானால் இந்த சுரூபம் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது அல்லவா? இவைகளுக்கெல்லாம் நம்ம சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானம் சொல்றதுக்காகத்தான் அடுத்த நாமக்கள் வந்திருக்கு. சாரு ரூப கருஹாச சாரு சந்திர கலாதரா சாரு சுந்தரம் ரூபம் லாவண்யம் பாருங்க, ரெண்டு நாமாக்கு சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல அர்த்தம் பண்ணிட்டேன். ஒரு நாமாக்கு நாலு பக்கம் அர்த்தம் பண்ணி இந்த நாமாக்கள் உண்டு. இப்ப என்ன பண்ணிருக்க, ஒரே வாக்கியத்துல ரெண்டு நாமாக்களுக்கு அர்த்தம் பண்ணியாச்சு. சாரு ரூபா சாரு சுந்தரம் ரூபம். இங்க சுந்தரம்னு சொன்னா அழகுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அவ்வளவுதான் தெரியும், சுந்தரின்னு பேர் வச்சிருக்க, சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். ஆனா இங்க சுந்தரம்னா அழகுங்கிற அர்த்தம் இல்ல. முந்தி கிரேதனேங்கிற ஒரு தாத்துல இருந்து வந்ததான பதம் இது. இது என்ன பண்றது, எல்லாரையும் கவரும் ஸ்வரூபம், எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான் ஒரு ஸ்வரூபம். சாரு ரூபா, பிறகு சாரு ஹாசா. அம்பாளுடைய ஒரு சிரிப்பு இருக்கு பார்த்தல, புன்சிரிப்பு, அது மிகவும் அழகா இருக்கு, எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. சாரு சுந்தரம் ரூபம் லாவண்யம், ரூபம்ங்கிறதுக்கு லாவண்யம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தவைவ மந்தஸ்மித பிந்துரிந்து என்ன சொல்றார், தவைவ மந்தஸ்மிதம் பிந்து உக்தே, உங்களுடைய மந்தஸ்மிதம் இருக்கே, மந்தஸ்மிதம் என்னாச்சு, சிரிப்பு, புன்சிரிப்பு, அது என்ன பல்வரிசை தெரியாம இருக்கிற புன்சிரிப்பு. பல்வரிசை தெரிஞ்சதே என்ன ஸ்மிதம்னு சொல்லணும், பல்கள் நன்றாக தெரிஞ்சது பற்கள்னு சொன்னா அதுக்கு ஹாசம்னு பேர். அதுவே கைகூட்டி சத்தம் வராப்பல சிரிச்ச அட்டஹாசம்னு பேர். ராட்சசாலை இருக்கிற போல பத்து பிளாட்டுக்கு அண்ணாண்ட கேட்குமையானால் விக்கட அட்டகாசம்னு பேர். எப்படி சிரிக்கணும், நம்ம சிரிக்கும் பொழுது முகத்துல ஒரு அசைவுதல் ஏற்படும், முகம் மலரணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்னும் ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு மந்தஹாசமா, இந்த மந்தஹாசமானது அம்பாளுக்கு அம்பாளுக்கு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கலையானால், பரமேஸ்வரன் கூட தன் வலையில போட்டுக்கிற மாதிரி இருக்க அந்த அவளுக்கு அழகா இருக்க. தவைவ மந்தஸ்மித பிந்துரிந்து, அந்த மந்தஸ்மிதமா இருக்க பார்த்தல, அதுதான் ஸ்ரீசக்கரத்துல நடுவில் இருக்கக்கூடியதான பிந்து, அதான் சந்திரன். இப்ப நான் என்ன சொன்னேன், சந்திரன் சொன்ன சந்திரமண்டல மத்தியத்தான ஆனந்த வடிவம், ஆனந்த ஸ்வரூபம். அம்பாளை எப்படி நினைக்கிறோம், பிரம்மானந்தம் நீங்க எந்த சொல்றோ அந்த ஆனந்த வடிவமா இருக்கு. இத்யுக்தே பரமானந்த பிரதா பிரபோத விசேஷா குருமுகைக வேத்யா யத்யா இது லட்சணையா கஸ்தி தூதே. இந்த இடத்துல இந்த சந்திரமண்டல மத்தியகா சாருரூபா சாருஹாசாக்கு என்ன அர்த்தம், பரமானந்த பிரதா, மனிதனுக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதான பிரபோத விசேஷா ஞான விசேஷம். என்னமோ ஏதோ அப்படி இப்படி படிச்சுட்டு இங்க போய் லோகத்துல இங்க இதை பண்ணினா ஆனந்தம் வருமா, அதை பண்ணினா ஆனந்தம் வருமா அப்படின்னு நினைச்சுண்டு தேடிக்கொண்டே இருக்கான் மனிதன் ஆனந்தத்தை. ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்துக்காகத்தான் எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கோம். உத்தியோகத்துக்கு போறதோ, விவாகத்தை பண்ணிக்கிறதோ, குழந்தைகளை பெற்றுக்கிறதோ, அவளோட எல்லா சிரமப்படுறதோ எல்லாம் எதுக்கு, இதனால ஒரு ஆனந்தம் வருது எனக்கு உடையதான எண்ணத்தினாலே. ஆனா இந்த ஆனந்தங்கள்லாம் அப்பப்ப துன்பங்களாகவும் மாறுறது, அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா இங்க பிரபோத விசேஷா, ஒரு விதமான ஒரு ஆனந்தம், ஒரு அறிவு, அந்த விசேஷமான ஒரு அறிவு. எது வந்த பிறகு மற்றவைகள்லாம் அறிக்குந்து கொள்ள வேண்டியது இல்லையோ, அப்படிப்பட்டதான அறிவு. குருமுகை கவேத்யா, குருமுகமாக மட்டும் அறியக்கூடியதான ஒரு சொருபம் தந்து உபனிஷதம் புருஷம் பிரச்சாரி, உபனிஷத்துல மட்டும் அறியக்கூடியதான ஒரு சொரூபம் அது. அப்படிப்பட்டதான ரகசியமான ஒரு சொரூபம் அதுதான் இந்த நாமாக்கள்ல சொல்லிருக்க. சாரூபா சாருவாசா இது லட்சணையா கத்தி தூச்சே. இங்க ஒரு லட்சணையா, இந்த சாரு ரூபா சாருஹாசாக்க லட்சணையா அந்த அர்த்தம் இருக்குன்னு சொன்ன. சார்யா அடுத்தது சாரு சந்திர கலாதரா, அம்பாளுடைய ஒரு சொரூபம். சாரு சந்திர கலாதரா, அம்பாளுடைய சொரூபம் என்ன பண்றது, சந்திர கலையை சந்திர பிறையை அழகாக தலையில் வைத்துக் கொண்டவள். சாரு சந்திர கலாதரான் இல்ல, சாரு சந்திர கலாதரா அப்படி பிரிக்கணும். சார்வியா விருத்தி க்ஷய ரஹிதாயா சந்திர கலையிலேயே அழகான பெறைய அழகில்லாதான பெறையன்னு இருக்க சார். எந்த சந்திரனை பார்த்தாலே ஒரு அழகான், சந்திரனுக்குள்ள இது ஒரு பிறகு நன்னா இருக்கு இன்னொரு பிறகு நன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு அழகுதான். அப்படி இருக்கிற காலத்துல சாரு சந்திரான்னு சந்திரபதத்துக்கு சாருங்கிறத அப்ஜெக்டிவா சொல்ல முடியாது, இதற்கு விசேஷம் இல்ல. ஆனா சார்வியாக விருத்திக்ஷயரகிதாயாக சந்திர கலாயாக, சந்திர கலைகளுக்குள்ளேயே நீங்க பார்த்தா பிரதிமன் முக்கியராக அந்த திதிமண்டல பூஜிகா பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் அப்படியே வளர்ந்து கொண்டே போறது, பிரதி பௌர்ணமில இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அமாவாசை வரைக்கும் குறைஞ்சுட்டே வர்றது. இப்படி ஏற்றத்தாழ்வு அற்றதான ஒரு சந்திரகலா அம்பாளுடைய தலையில இருக்கு. ஆகையால் அதுக்கு என்ன பேரு, சாதாக்கியா கலா, சாதாரணி கலா, வைஸ்வானர சாதாரண சப்த விசேஷா சொல்றோம். அப்படி இந்த சாதாரணமான ஒரு கலை இருக்க அந்த கலையானது என்ன சொல்றது, மேல போய் வைஸ்வானர போய் சொல்ல போறேன். விஸ்வரூபாஜா கணனி ஸ்வபந்தி தைஜ சாத்மிகா சுப்தா பிராஜ்யாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. இந்த இடத்துல வைஸ்வானரை பத்தி விசேஷமாக சொல்ல போறோம். ஆனா இங்க என்ன சொல்றோம் தெரியுமா, அப்படிப்பட்டதான உறுதிக்ஷயம் இல்லாதான ஒரு சாதாரணமான ஒரு கலை இருக்க. அதனால்தான் ரெண்டாம் பெரையோ மூணாம் பெரையோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெறைய இருக்கிற இடம் மட்டும் விசேஷமா இருக்கும், ஆனா ரவுண்டா தான் இருக்கும். நன்னா பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும், தோசை கல்லாட்டம் இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கு, ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் அடிச்சா போல வெளுப்பா இருக்கு. அப்ப என்ன சார், ஒரு பெறையா இல்ல முழுமையா இருக்கா, சந்திரன் முழுமையா இருக்கா, இருந்த போது இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விசேஷமாக தெரியுது, அங்கேதான் சூரியனுடைய பிரதிபிம்பம் இங்க ஏற்படுறது. அதே விதமாகத்தான் இங்க என்ன, அந்த சாதாரண கலைக்கு பத்தல பூர்ணமான ஒரு கலை, அதுக்கு அழிவு நாசம் ஒண்ணும் கிடையாது, வளர்ச்சி எல்லாம் எப்பவுமே பூர்ணமா தப்போம் நலி தப்போம் நாட்போம் நமதே பூர்ணத்திய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்டே அந்த ஸ்வரூபம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அகப்படும் கலைகள் இருக்கே அதுதான் வளர்றதோ குறையறதோ, அந்த சாதாரணமான ஒரு கலை இருக்க பத்தில அதான் அம்பாளுக்கு இருக்கலாம். அதனால விருத்தி க்ஷயரஹிதாயாக சந்திர கலாயாக சாதாத்யாயாக அதுக்கு பேரும் சொல்லிவிட்டார், சாதா கலா அப்படின்னு பேரு. அது என்ன சுவாமி, சித்ரூபாயாக சித்ரூபம் சின்மயி சிதேக ரச ரூபிணி. நம்ம அப்படியே நாமக்கள் என்ன சொல்ல போற, சின்மயி சிதேக ரச ரூபிணி, அதுல வேற கலப்பு இல்லை. என்ன எப்படி ஒரு உப்பு கட்டையில உப்பை தவிர வேற சுவை இல்லையோ, சக்கரையில திதிப்பை தவிர வேற சுவை இல்லையோ, சுவை இருந்ததுன்னா அது அதுல ரவா கலந்திருக்கான்னு அர்த்தம். சுத்தமான சக்கரை இருந்தா அது திதிப்பு மட்டும்தான் இருக்கான். அதே போல உப்பு கட்டியில உப்பு தான் கரிக்கும், வேற கலர் இது இருக்காது. அதே மாதிரியே அம்பாளுடைய சுரூபத்தில் கேவலமான சைத்தன்யம் தான் இருக்கு, துளி அளவு கூட அதுல கர்ப்பம் வந்தம் இல்லையா. அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் கே சித்ரூபாயாக தரா தாரயித்ரி இப்படின்னு விசேஷமாக அம்பாளுடைய சுரூபத்தை மூணு நாமாக்கள்ல ஒரு ரகசியமான ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கார். மேலோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அழகான உருவம் உள்ளவள், அழகான சிரிப்பு முன் சிரிப்பை உடையவள், சந்திரபிறைய தலையில வைத்துக் கொண்டிருக்கிறவள், இவளைத்தான் அர்த்தம் புரியுது. ஆனா இங்க இருக்கக்கூடியதான அழகான வழிவு வடிவத்துல அழகுது, முதல்ல அழகுன்னாலே இவனுக்கு தெரியல, எதையோ கண்டு அழகுங்கிறான், அழகுன்னு ஒண்ணும் தெரியல, ஆனா வடிவத்துல ஒரு அழகு என்ன, அவைகளை பார்க்கறதுக்குத்தான் முன்னாலேயே நமக்கு இந்த வடிவத்தினுடைய அழகு முன்னாலேயே சொல்லியாச்சு, வாக்தேவிகள் சொல்லியிருக்கா நமக்கு. நம்ம தியானம் பண்ணல, வாக்தேவர்கள் முதல்ல ஆரம்பிக்கிற காலத்திலே அம்பாளுடைய வடிவழக விசேஷமாக சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கா, ஆயிரம் சூரிய பிரகாசம் இருக்கிறதாகவும் நான்கு கைகளை கொண்டதாகவும் ஆசையே அம்பாளுடைய விசேஷமாக பாசமாகவும் குரோதத்தை அங்குசமாகவும் மனசை கரும்பு இல்லாகவும் ஐந்து பஞ்ச தன்மாத்திரைகளை பஞ்ச பானங்களாகவும் கூந்தல்ல சம்பக அசோக புன்னாக மல்லி ஜாதி பூக புகழ முக்கிய சர்வத்து புதுமைகள்லாம் வைத்திருக்க மாதிரியும் அட்டமி சந்திரன் போன்றதான ஒரு நெற்றியை உடையதாகவும் களங்கம் போல இருக்கக்கூடியதான கஸ்தூரியை தான் பொட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறதாகவும் முககாந்தி பிரவாகத்தினால் நீந்தக்கூடியதான மீன்கள் போன்றதான கண்களை உடையவளும் சம்பக புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடியதான மூக்க உடையவளும் நட்சத்திரம் போன்றதாக இருக்கக்கூடியதான மூக்குத்தியை உடையவளும் பத்மராகம் போன்றதான கன்னங்களை உடையவளும் கோவப்பழம் போன்றதா இருக்கக்கூடியதான உதறுகளை உடையவளும், புன்சிறு போத கூடி இருக்கிறவளும், நிகரற்றதான முகவாகட்டையோட கூடி இருக்கிறவளும், காமேஸ்வரம் கட்டினதான மாங்கல்ய சூத்திரத்தை கழுத்துல தரித்துக் கொண்டிருக்கிறதாகவும், முத்து மாலைகளோட கூடி இருக்கிறவளும், சிவந்ததான அருணாருணமாக இருக்கக்கூடியதான பட்டு வஸ்திரத்தை தரித்ததாகவும், தங்க உத்யானமும், வணங்கும் பக்தர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான உள்ளுருட்டை போக்கக்கூடியதான நககாந்தியை உடையவளாகவும், அன்னம் போன்றதான நடை உடையவளாகவும், அழகின் கடலாகவும், பரமசிவன் மடியில மேருமலைக்கு நடு உச்சியில் இருக்கிறதாகவும், சிந்தாமணி கிரகத்துல, பஞ்சபிரம்மா தனத்துல, மகாபத்மத்தினத, கதம்ப வனத்துல, பார் கடலுக்குள்ள தேவர்ஷி கண சங்காத தூயமான ஆத்ம வைபவா தேவர்ஷிகள் இவெல்லாம் கூட்டம் கூட்டமா சேர்ந்து எந்த ஒரு அம்பாளுடைய சுரூபத்தை எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளோ, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளோ, அம்பாளுடைய ஒரு உயர்வை எப்பொழுதும் ஆத்ம வடிவமாக வேதாந்தங்கள் சொன்ன ஆத்மா தானே இந்த உருவம் கொண்டு இருக்கு. நாம் இப்படி சதுர்புஜை சந்திரகலாபதம் செய்யணும் தியானம் பண்றோம், ஆனா இது முதமான ஒரு சொரூபம் இல்ல, இதுக்கு அப்பாற்பட்டதாக வேதாந்தங்கள்ல சுத்த பிரம்ம சுரூபமாக எது சொல்லியிருக்கோ அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. எனக்குரியதான உருவம் சாரு ரூபா, இப்ப சாரு ரூபாங்கிறது அழகுல என்ன ஸ்வரூபம், வாக்தேவிகள் சொன்னதான ஒரு ஸ்வரூபம். லலிதா சாஸ்திரநாமத்தில் இது போல அஞ்சு இடத்துல வரப்போது. சுந்தரகாண்டத்துல அனுமார் சுந்தர சமுத்திரத்தை தாண்டினார், தாண்டி விட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்தாச்சு. முதல்ல என்ன பண்ணார், ஜாம்பவானுக்கு சொன்னார், பிறகு அங்கதனுக்கு சொன்னார். அதே மாதிரி ஆனா சொல்ற இடத்துல என்ன சொன்னார், ஒரு தடவை விஸ்தாரமா சிலர் சொல்றார், ஒரு குறைச்சல சிலர் சொல்வார். கடைகளை வரும்பொழுது என்ன சொன்னார், ராமனுக்கு சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்றார். எல்லாத்தையும் சொன்ன விஷயத்தையே சொல்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அது நமக்கு நன்னா தெரியணுமோ இல்லையோ, மனசுல அப்படியே ஆழமா பதியணுமோ இல்லையோ, அதே விதமாக சொன்னதான ஒரு ஸ்வரூபத்தை எங்க முதல் முதல்ல ஆரம்பிச்ச அப்படிங்கிற உருவத்தை மறுபடியும் இங்க சாருஹரூபாங்கிறத சந்தோஷப்படுத்திருக்கார். நமக்கு இப்படிப்பட்டதான உருவம், அந்த உருவத்தை பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை, அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை, நமக்கு இதை ஞாபகப்படுத்தின ஸ்வரூபத்தை, ராகா சந்திர சமான காந்தி பதனா நாகாதி ராஜஸ்துத மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாகவத் வைபவம் ஸ்ரீகாந்தி நகரே விஹார ரசிகா சோகாபந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே. இதே உருவத்தை ராகா சந்திர சமான கந்தி வதனா, அம்பாளுடைய முகம் பௌர்ணமி சந்திரன் போன்றதான ஒரு பிரகாசமாக இருக்க, நாகாதி ராஜஸ்துதா நாகம்னா ஸ்வர்கம், ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியதான இந்திராதி தேவதைகள் சொல்லப்பட்டதான உபாசிக்கப்பட்டதான காதி வித்யா ஸ்வரூபமா முதல்ல பாருங்க என்ன சொல்லிருக்கேன், ஸ்தூல வடிவத்தை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நாகாதிராஜஸ்துதா நாக அதிராஜனான இந்திரனான சுத்திக்கப்பட்டதான காதி வித்யா ஸ்வரூபமா இருக்கல, மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாத வாக்வைபவம், அந்த மந்திரத்துக்கு முதல்ல இருக்கக்கூடியதான வாக்பவ கூட்டமாக அம்பாள் இருந்திருக்காளே, ஏகா புண்ணிய பரம்பரா இப்படிப்பட்டதான ஒரே புண்ணிய பரம்பரை, புண்ணியங்கள் பண்ணினத்தினால ஏற்படக்கூடியதான இந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபம் பசுபதேராகாரிணி ராஜதே, அந்த பசுபதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம் இத சொன்னதாக மூக்க கவி சொல்ற. அதே நம்ம ஆச்சாரியர் பகவத்பாதர் முகேதே தாம்பூலம் நயனயுகலே கஜ்ஜல கலா லலாட்டே காஷ்மீரம் விலசிதிகலே மௌக்தி கலதா புறம் காந்தி சாட்டி பிருது கட்டி தட்டே ஆட்டகமயி பஜாமி துவாம் கௌரி நகபதி கிஷோரி மவிரதம் அப்படின்னு ஆனந்த லஹரியில இதே அர்த்தம் தான். இங்க இருக்கக்கூடியதான காடு ரூபாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், முகேதே தாம்பூலம் அம்பாள் எப்படி தியானம் பண்ணணுமா, தாம்பூலம் போட்டு சிவந்ததான உதறுகளோட சந்தோஷமா இருக்கிறதா மனுஷன் எப்ப சந்தோஷமா இருப்பான், வயர் நிறைய சாப்பிட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி தாம்பூலத்தை போட்டுண்டு அப்படியே அப்படி உட்கார்ந்த முகேதே தாம்பூலம் நயனயுதலே கஜ்ஜல கலா ரெண்டு கண்கள்லயும் அந்த மைய போட்டு இருக்காளா, கண்ணு பாக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கும் குளிர்ச்சி பாக்குறவாளுக்கும் நன்றாக இருக்கணும். இப்ப எல்லாம் ஒண்ணுமே போட்டுக்கிறது இல்ல, அந்த கஜ்ஜலம் எல்லோரும் போட்டப்பா பண்ணீங்கன்னா இல்ல கஜ்ஜல கலா லலாட்டே காஷ்மீரம் நெத்தியில போட்டு இருக்கணும், நெத்தி இருக்கானே டவுட். இப்ப அதுக்கு மேல பொட்டு வச்சுக்கிறதுக்கு வெக்கப்படுற ஸ்திரீகள்லாம், கல்யாணம் ஆனப்புறம் பொட்டு வச்சுக்கணும், தெரியறா போல வச்சுக்கணும். அதுக்கு என்ன சொல்ல இருக்குங்கிறது, முகம் எனக்கூடியதான் ஒரு பழக்கத்துல அந்த பொட்டானது யோக சாஸ்திரத்துக்கு விசேஷமாக இந்த இடத்துல தான் மூணாவது கூட்டம் முடியறதுன்னு சொல்றதான். அந்த இடத்துல சந்த மண்டலத்தினுடைய பிரசரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றதுக்காக பொட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்க. அதனாலதான் பொட்டை வச்சுக்கிறதுக்கு ரவுண்டா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்க. அத நீங்க பாட்டுக்கு இப்படி வச்சுக்கணும் ஏதோ இருக்கட்டும், ஆனா பொட்டுன்னு வச்சுக்கிறாள். இப்ப எல்லாம் என்னடா பொட்டு வச்சுட்டா அது வெக்கமா கூடாதுங்கிறான். ஆகாரம் என்ன சொல்ற, லலாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகலதா. அதே போலயே கழுத்துல முத்து மாலை இருக்கணும். அதே போல புரத் காஞ்சி சாடி, மின்னக்கூடியதான காஞ்சிபுரம் பட்டு படம் என்ன காஞ்சிபுரத்துல கடவுள் காஞ்சி சாடி ருது கட்டிட்டே ஆட்டகமயி ருது கட்டிட்டே ஒட்டியானத்தை போதுல தங்க ஒட்டியானத்தோட பஜாமித்வாம் கௌரி நகபதி கிஷோரி மவிரதம் அப்படின்னு அம்பாள கீழே சொன்னதான அந்த தேவதைகள் சொன்னதான வாக்தேவிகள் சொன்னதான ஒரு ஸ்வரூபத்தை அழகா நமக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்க. இந்த ஸ்வரூபத்தை சாரு ரூபா சாரு ஹாசா சாரு சந்திர கலாதரா, அதுக்கப்புறம் சாரு சந்திர கலாதராங்கிறதுக்கு விசேஷமாக ஒரு அர்த்தம் பண்ணிட்டு இருக்க. சாரியாக விருத்திக்ஷய ரைதாயாக சந்திர கலாயாக சாதாட்சியாக சித்ரூபாயாக தரா தாரயித்ரி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம இப்பொழுது பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு அர்த்தம் சொல்ற, எத்வா சந்திர கலாட்சியா ராஜகன்யா தேவ தேவி பாகவதே பிரசித்தா. தேவி பாகவதத்துல ஒரு சந்திரகலான்னு ஒரு அம்மா பேரான். அந்த அம்மா அவனுடைய கதையை சொல்ற. இந்த கதையானது இந்த கதை சொல்றதுக்காக இங்க வந்திருக்கோம், நம்ம தத்துவத்தை கிரகிச்சுக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். கதை வழியாக தத்துவத்தை சொல்லி அந்த அந்த கதையில தேவி பாகவதத்துல பிரசித்தமான சத்யா ஸ்வப்னே காமராஜ உபாசக சுதர்சனாக்கியா ராஜபுத்திர ஏவ ஸ்வயா வரணீயா இது அம்பயா கதிதம். இங்க பார்க்கணும், ரொம்ப பேர் என்னமோ சொல்ற, எனக்கு சொப்னத்திலேயே யாரோ வந்து உபதேசம் பண்ணிவிட்டா, நான் அந்த ஜபம் பண்ணலாமா? உபதேசம் பண்ணினார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் சார், ரெண்டு லைன் ஞாபகம் இருக்கு, மீதி ரெண்டு லைன் நீங்க சொல்லுங்க. நானா சொன்னதுல வந்த ஒருவேளை நான் வந்தாலும் முடிச்சுட்டு இருக்க என்ன ஞாபகம் இருக்கு, நீங்க பார்த்த சொப்னத்துல நாம எப்படி சொன்னது தெரிய வரும். ஆனா லோகத்துல இப்படி எல்லாம் வழக்கம் இருக்கு, அது பண்ணலாமா பண்ணப்படாதா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு அவளுக்கும் கன்ஃபியூஷன். கேட்கற வாழ்க்கையில் யார் அவளுக்கு கேட்கிறாளோ அவளுக்கே கன்ஃபியூஷன் வராவல பண்ணிவிடுறா. இதுக்கெல்லாம் சமாதானம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, தேவி பாகவதத்துல இருக்கு. அந்த கதையானது இந்த இடத்துல விசேஷமாக சொல்ற. அங்க அயோத்தியில கோசல தேசத்துல துருவசந்தின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பேரே பாருங்க, துருவசந்தி. துருவம்னு என்ன அர்த்தம், மாறாதது. அராயவரதனாபவோ எஸ்மின் பிரதிஷ்டிதா, எப்பொழுதும் மாறாத இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு துருவம்னு பேர். போல் ஸ்டார் நீங்க சொல்றது பார்த்தீங்கள, அது எப்பொழுதும் அடியாது, மீதி எல்லாம் நட்சத்திரங்கள்ல சுத்திட்டு இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை வச்சுட்டுதான் மற்ற நட்சத்திரங்கள் சுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த துருவத்தோட சேர்ந்தவரான் துருவசந்தி இது பேர். அந்த ராஜா அவருக்கு ரெண்டு அத்துக்காரி, முதல் ஆத்துக்காரி பேருக்கு மனோரமான பேரு, ரெண்டாவது ஆத்துக்காரிக்கு லீலாவதினு பேரு. அங்கேயும் பேர்ல விசேஷம் இருக்கு, மனச கவரக்கூடியது மனோரமா, ரமான அம்பாள்னு அர்த்தம், மனதில் அம்பாளை கொண்டவள்னு அர்த்தம். லீலாவதி, லீலையோட இது அது அப்படின்னு விலாசஹாசங்களோட இருக்கக்கூடியதான மாயிகமான ஒரு சொரூபம். இப்ப ரெண்டு ஆத்துக்காரி பேர்லயும் ரெண்டு சொல்லியிருக்க. இவருக்கு ரொம்ப நாட்களாக குழந்தைகள் இல்ல, அம்பாளை உபாசிச்சார். அதற்கு பிறகு இந்த மனோரமாங்கிறதுக்கு சுதர்சனன்னு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனும் ரொம்ப புத்திசாலி. புத்திசாலி மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன என்ன ஒரு உள்ளூர ஒரு தத்துவமும் ஒரு பக்தியும் முன்னாலேயே இருந்தது இப்படி இருக்கு. அடுத்ததாக லீலாவதிக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு சத்ருஜித்துன்னு பேரு. அவன் எப்படிப்பட்டவன், நன்றாக சாஸ்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கான், நன்றாக பேசக்கூடியவன். ரொம்ப பேரு சாஸ்திரம் வச்சிருப்பா, ஆனா என்ன கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அவ சொன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்றேன், உங்களை நீங்களா புரிஞ்சுங்கோம்பா. சில பேர் அப்படி இருக்க, அவ பாட்டுக்குன்னா அவ சொல்லிட்டே இருப்பா. நாம அதை பாட்டுக்கு நாமளா நமக்கு தகுந்த போல ஒர்க் அவுட் பண்ணி நாமளே தெரிஞ்சுக்கணும். இவன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் உடச்சு கிளீனா யாராருக்கு எப்படி சொன்னா புரியுமா அப்படி சொல்லக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு சக்தி உடையவனாக பிறந்திருக்க சத்ருஜித்துங்கிறவன். இவன் ரெண்டு பேரும் இப்படி பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னா, ராஜாவானவர் வேட்டைக்கு போனார். இந்த துருவசந்திங்கிற ராஜாவானவர் வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போய் அவருக்கு ரொம்ப நாள் காலமரம் ஆச்சு, பல மிருகங்களை கொன்னார். ரொம்ப அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சாயங்காலம் இனிமேல வீட்டுக்கு திரும்பணும்னு நினைச்சுட்டு இருக்க, அப்பொழுது இருந்தா போல ஒரு சிம்மமானது எதிர்க்க வந்து ஒரு கர்ஜனை பண்ணிட்டு, அந்த சிம்ம கர்ஜனைக்கு இவர் நடுங்கல. ஏன்னா அவர் நல்ல வேட்டையில ரொம்ப குசலனா இருக்கிறவர். பானத்தை போட்ட அந்த சிம்மமானது மேல பானம் பட்டதுமே சிம்மமானது என்ன பண்ணிட்டுனர், ராஜா மேல பாஞ்சது. பின்னால் இருக்கக்கூடியதான சைனிக்கால் சேர்ந்து எல்லாரும் அந்த சிம்மத்துக்கு மேல பானங்களை விட்டார். அந்த பானங்கள்லாம் சிம்மத்தை அடிச்சது. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த சிம்மம் விடல, நேரா வந்து ராஜாவை ஒரு அடி அடிச்சது. ராஜாவும் கீழே விழுந்தார், சிம்மமும் கீழே விழுந்தது. ரெண்டு பேரும் பிராண விட்டார். என்ன பண்றது, இது அங்க இருக்கக்கூடியதான சைனிக்கள் எல்லாம் பார்த்தா, பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வந்து இது போல சிம்மம் ராஜாவா எப்படி காலம் ஆயிட்டார், சிம்மம் கொன்னுடுது அப்படின்னு வந்து சொன்ன பிறகு அங்க இருக்க அவளுக்கு தான் ராஜாவுக்கு அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ராஜாவாக அடுத்த ராஜா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும். குழந்தைகள்லாம் ரொம்ப சின்னவாளா இருந்துட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியல மந்திரிகளுக்கெல்லாம். அப்ப இருக்கும் பொழுது அவெல்லாம் சேர்ந்து மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். சத்ருஜித்தா இருக்கிறவன் நிஜமாகவே நல்ல பலமுள்ளவன், புத்திசாலியா இருக்கான். ஆனா முதல்ல பிறந்தவன் இவன் சுதர்சன், இவன் சாந்தமாக இருந்த போதிலும் இவனும் ஒரு விதமான தப்புன்னு ராஜாவை பதவிக்கு தகுந்தவன் தான் இவன். அப்படி இருக்கிற காலத்துல முதல்ல பிறந்ததான நியாயமாக யாருக்கு இருக்கோ அவளை விட்டு விட்டு சத்ருஜித்து கொடுக்கறது சரியில்லையே. இந்த தீர்மானத்துல சத்யவானையே இவர சுதர்சனனையே இவர ராஜாவா பண்ணணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். ஆனா அதே சமயத்துல மனோரமாவனுடைய அப்பாவா இருக்கக்கூடியவர் அவர் இங்கிருந்து கலிங்க தேசாதிபதி அங்கிருந்து வரார். சூரசேனன்னு பேரு. இவர் வந்ததை கண்டு அங்கே அந்த சத்ருஜித்தனுடைய தாத்தா அப்படின்னு யார, லீலாவதியனுடைய அப்பா, அவரும் அங்கே வந்திருக்கார். அவர் பார்த்தாராம், அவருக்கு யுதாஜித்துன்னு பேர். இவருக்கு பேரு யுதாஜித்து, அவருக்கு பேரு சுதர்சனன், சூரசேனன். இவர் ரெண்டு பேரும் வந்திருக்கார். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. சத்ருஜித்தா இருக்கிறோம், தம்பியா இருந்தாலும் அவன் நல்ல புத்திசாலியா இருக்கான், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூரனா இருக்கான், ராஜாவா இருக்கிறதுக்கு வேண்டியதான எல்லா லட்சணங்களும் அவனுக்கு இருக்க, அவனுக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு விசாரித்து அடம் பிடிச்சாரா. ஆனா அதே சமயத்துல சூரசேனா இருக்கிறவர், இவனும் கொஞ்சம் சாந்தமா இருந்து நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனா முதல்ல பிறந்தவன் இவனுக்கு ராஜ லட்சணம் இல்லாம போகல. ஒருவேளை இவருக்கு வந்து ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல், இவனுக்கு வீரம் இல்லாமல், புத்தி இல்லாமல், இவனுக்கு வந்து கெட்ட குணங்கள் இருந்தால் இவரை நீக்கலாமே தவிர அது வரைக்கும் அப்படி பண்ணப்படாது அப்படின்னு இவர் வாதாடினார். இதுக்குள்ள என்னாச்சுன்னா, சாமந்த ராஜாக்கள்லாம் இதான் சமயம்னு பார்த்து எல்லாரும் வந்துவிட்டார். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுனர், சில ஊர்கள்ல இருந்து திருடாள்லாம் வந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, ராஜ்யத்துக்கு சண்டை நடக்கிறது, ரெண்டு பேர் சண்டை போட்டாலேனா இந்த அராஜகம் வந்து சேரும். இந்த சமயத்தை நம்ம பூந்து கொள்ள அடிச்சுடலாம், ஜனங்களையெல்லாம் பூந்து கொள்ள அடிச்சு. ஏன்னா ராஜா இல்லையா கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த சமயத்துதான் நமக்கு திருடர்கள்லாம் வந்து சேர்ந்தாலாம் ராஜா கொள்ள. இதை பார்த்தா, ஆனா இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு எவ்வளவுதான் சமாதானம் பண்ணி பார்த்தாலும் சமாதானத்துக்கு இணங்கல ரெண்டு பேரும். என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணினார். அந்த யுத்தம் பண்ற காலத்துல யுதாதித்துங்கிறவன் நிறைய சைன்யத்தோட வந்ததுனால இந்த சூரசேனனை கொன்னுட்டான் யுத்தத்துல. அப்ப என்னாச்சு, இந்த மனோரமான முதல் ஆத்துக்காரி, இந்த ஆத்துக்காரருடைய அப்பாவும் காலமாயிட்டார். இந்த மனோரமாவுக்கு அண்ணன் தம்பிகள் யாரும் இல்ல, அண்ணன் அப்பா காலமாயிட்டார், ஆத்துக்காரரும் காலமாயிட்டார், இருக்கிறதே குழந்தை, சின்ன குழந்தை. இந்த அம்மா பார்த்தாலாம், இவனுக்கு ராஜ்யம் வர்றது இல்லைங்கிறது அப்புறம் இப்ப வந்து சூரசேனன் வந்திருக்காரு, இசாஜித்து வந்திருக்காரு. அந்த இசாஜித்து வந்திருக்காரு, ஏனால் அவர் ராஜ்யத்தை புடிச்சு அந்த ராஜ்யத்தை தன்னுடைய பேரனா இருக்கக்கூடியதான சத்ருஜித்து கொடுத்துருவார். இத்தனை நாள் நம்மளோட ரொம்ப பிரியமாகத்தான் இருந்தால் லீலாவதி. ஆனாலும் இப்பொழுது அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னர், விரோதம் எனக்கூடியதான ராஜ்ய லாபம், ராஜ்ய ஆகாங்ஷ எனக்கூடியதான வியாதி வந்திருக்கு. இந்த பணம் எனக்கூடியதான் வியாதி தெரிஞ்சுக்கணும். பணம் ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான் மனுஷனுக்கு. ஆனா பணம், அந்த பணத்துல ஆசை வந்துருதுன்னு வச்சுங்களேன், அந்த பணமானது வியாதியா மாத்திட்டு எல்லாரையும் எல்லாத்தையும் தினந்தோறும் நீங்க சாப்பிட உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தையும் உங்களுக்கு பிடிக்காம பண்ணிவிடும். ஆகையால் பணமானது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நான் லீலாவதியை கேட்டு பிரயோஜனம் இல்லை, நல்லவதான் லீலாவதி, எனக்கு ரொம்ப வேண்டியவள் தான், இருந்தாலும் இந்த சமயத்துல இந்த அம்மா கேட்டு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு யோசனை பண்ணி பாக்கற. இப்ப நான் எப்படி பண்ணணும், எனக்கும் ஆத்துக்காரர் காலமாயாச்சு, அப்பா காலமாயாச்சு, அண்ணன் தம்பி யாரும் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு ஆலம்பனம் என்னுடைய குழந்தை, அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு எனக்கு இருக்கு. அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது இல்லைங்கிறது அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணினா, ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடியதான ஒரு மனுஷால ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன்கிட்ட சொன்னார். அவரும் சொன்னார், நம்ம இங்க இருக்கிறது நியாயம் இல்ல, ஏன்னா இசாஜித்து ஜெயிச்சு விட்டார், ஜெயிச்சுட்டு இங்க வருவாரு, ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களையும் உங்க பையனையும் ஜெயில போட்டுருவார். போட்டு விட்டு சத்ருஜித்த சத்ருஜித்த ராஜாவா ஆக்குவார். அதோட நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும், கொன்னாலும் கொண்டுபடுவார். ஆகையால் நம்ம இந்த இடத்த வந்து தப்பிச்சுண்டு போறதுதான் பெட்டார்னு நினைச்சார் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தார். ஐயரும் பார்த்தாராம், இதான் நியாயமா தோணித்து என்ன பண்ணினா, குழந்தை அழைச்சுண்டா நேரா லீலாவதி கிட்ட போனாளா, எங்க அப்பா காலமாயிட்டார், உங்க அப்பா தான் கொண்டுட்டார், அவரை நான் வந்து அவருக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் சரி பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொன்னேன். எதுக்காக இப்படி சொன்னான்னு, இந்த அம்மா காணாம போச்சுன்னா தேடந்தே இருந்தாலும், ஏன்னா எந்த ஊருக்கு போறான்னு போக முடியாது. சோ இந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிவிட்டு போனான்னு தெரியணுமா, வீட்டை விட்டு போறப்போ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனோம், அட்டன்ட் டைவர்ட் பண்ணிவிட்டு தெரியாம போயிட்டு எல்லா பக்கத்துல தேடாதான் மாட்டி போயிட்டு. தேவி பாகத்துல என்னென்ன கதை சொல்லிருக்கு பார்த்தேன், முழுக்க என்னடா பண்ணினா, இப்படி போனா யுத்த களத்துக்கு போனா அப்பாவை பார்த்தா அங்கேயே சம்ஸ்காரங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணினா, அந்த இடத்துல இருந்து இந்த விதல்லனோட சேர்ந்து வெளியூருக்கு போக ஆரம்பிச்சா, பாதி வழிய கங்கக்கரைய தாண்டின, தாண்டி காடுக்குள்ள போற காலத்துல இந்தமா போட்டுண்டதான நகைகள் என்ன, கையில எடுத்துட்டதான காசு என்ன, அத்தனையும் திருடர்கள் அழிச்சு எடுத்துன்னு போயிட்டான். ஒரு பைசா இந்த அம்மா கிட்ட இல்ல. இப்படி ரொம்ப நானா அவஸ்தப்பட்டு போற காலத்துல பரத்வாஜருடைய ஆசிரமம் அங்க காணப்பட்டது. அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்குள்ள போன கதிரின பரத்வாஜத்தை என்ன முனிய பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்தது, அதே சந்தர்ப்பத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது, வாழ்க்கையில க்ஷேமத்தை அடையலாம். சதாம் சங்கோகி பேஷஜம், மகான்களுடைய தங்கம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கட்டம் வந்தாலும் சரி இந்த நல்ல வார்த்தையை இனிமையோடு பேசிட்டு ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமா ஆனந்தமா ஆத்மா ராமனாக ஆத்மரதையாக யார் இருக்கானோ அப்படிப்பட்டவனுடைய ஒரு அபிப்பிராயம் அவருடைய செயற்கை வாழ்க்கையத்துக்கு நம்பிக்கை கொடுத்த நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரலான்னு எனக்குடையதான எண்ணத்துல அந்த பரத்வாஜத்தை கேட்டிருக்கா. பரத்வாஜர் சொன்னாராம், இப்படியாமா நீங்க யாரு என்னன்னு கேட்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு கவலையும் படாதீங்க, நம்ம ஆசிரமத்துல வந்து இருப்போம் சொல்லிவிட்டாங்க. இந்த ஆசிரமத்துல இருந்திருக்கார்கள் இவா ரெண்டு பேரும் இருக்க. இப்படி ரொம்ப நாள் ஆச்சு. சூரசேனன் அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, இசாஜித் வந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த ஜெயிச்சு விட்டு எல்லா ராஜாக்களையும் சேர்த்து ராஜ்யத்துக்குள்ள வர்றார். வந்ததுமே என்னாச்சுன்னார், மனோரமாவை காணும் சுதர்சனையும் காணும். என்ன பண்றது, சரி பரவாயில்லைன்னார். தன்னுடைய பேரனை ராஜாவா ஆக்கிவிட்டார், லீலாவதி குழந்தையான சத்ருஜித்த ராஜாவா ஆக்கின்றார். அந்த பையன் பெரியவனார வரைக்கும் அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டார், பார்த்துட்டு அவனுக்கு சரியான இது வரைக்கும் வந்து அவனுக்கு நன்னா ராஜ்யத்துல ஸ்திரமாகற வரைக்கும் தான் கண்காணிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தாரா, இந்த சுதர்சனன் சத்ரு இவன் என்னைக்காவது எங்கேயாவது இவனை கொண்டு பண்ணும், இல்லாத போனால் என்னுடைய பேரனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைச்ச. ஊரெல்லாம் தேடினர், கடைசியில பரத்வாஜ ஆசிரமத்துக்குள்ள இவா இருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிச்சார். நேரா சைன்யத்தோட பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார். வந்ததுமே பரத்வாஜர் என்ன பண்ணார், இந்த அம்மாவுக்கு வெட்டியம் தெரிஞ்சு போயிடுது, பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து விட்டார் விசாரிச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பலாத்காரமா அழிச்சுன்னு போவார், ஜெயில போடுவார், நம்மளுடைய பையனை கொண்டு போடுவார் இவர். ஆகையால என்ன பண்றதுன்னு தெரியல. பரத்வாஜர் கிட்ட பிராதேயப்பட்டு நமஸ்காரம் பண்ணினாலாம், நீங்க எப்படியாவது இவரை இங்கிருந்து அனுப்பி விட்டுறணும், இல்லைன்னா முடியாதுன்னு. பரத்வாஜர் சரின்னார், அவர் ஒண்ணுமே சரி சரி அப்படியாமா. நேரா போனார் அந்த பக்கத்து கிராமத்துக்கு, அந்த காட்டுக்கு வெளியில நிக்கிறார் இவர். அப்ப கேட்கும் பொழுது இவரை பார்த்து, யுதாஜித்தை பார்த்து, நீங்க இங்க வர வேண்டாம், உங்க ஊருக்கு போங்கோ அப்படின்னு. வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஆசிரமத்துக்கு ராஜா வந்தா வாங்கோன்னு கூப்பிடணும். நம்ம நாட்டு பண்பாடு என்னன்னா வாங்கோன்னு கூப்பிடணும். நீங்க வர வேண்டாம்னு வேற சொல்றீல, உங்க ஊருக்கு போங்கோன்னு சொல்றீல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீங்க, நீங்க பண்றது நியாயமா இல்லையே. எனக்கு இருக்கக்கூடியதான சைன்யத்துக்கும் புஜபலத்துக்கும் உங்க ஆசிரமத்தை அழிச்சு, அங்க உங்ககிட்ட இருக்கக்கூடியதான் அந்த மனோரமாவையும் அந்த சுதர்சனையும் நான் அழிச்சுன்னு போயிடுவேன், பலாத்காரம் அழிச்சுன்னு, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இன்னும் பாதி சைன்யத்தோட வந்திருக்கேன், இன்னும் பாதி சைன்யம் வரணும், வந்த பிறகு நான் யுத்தத்துக்கு வரப்போறேன், மரியாதையா அவ ரெண்டு பேரையும் கொடுத்துருங்க, உங்க ஆசிரமத்தை ஒன்னும் பண்ண மாட்டேன்னா, உங்க மேல எங்களுக்கு கோபம் இல்லை அப்படின்னா. இவர் பார்த்தாராம் பரத்வாஜர், சொன்ன இந்த பாருங்க நான் சொன்னேன், உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன், நீங்க இன்னும் யுத்தம் பண்ணணும் நான் சொன்ன பண்ணுங்க, உங்களால ஆன காரியம் பண்ணுங்க, ஞாபகம் வச்சிருந்தோம், விஸ்வாமித்திரர் எனக்கூடியதான ராஜா வசிட்ட ஆசிரமத்துக்கு வந்தார், நந்தினிய பலாத்காரமா அழிச்சுட்டு போகணும்னு பார்த்தார், அவர் காரியம் நடந்ததோ அப்புறம் பாருங்க, உங்களாலையும் முடிஞ்சதுன்னா பாத்துங்க அப்படின்னு. இத சொன்னதுமே அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து யுதாஜித்துக்கு, என்னடா இது இப்படி இருக்காரே இவர், இப்படி பேசுறாரு, ஒரு சாதாரண மகர்ஷி பலத்தோடு இருக்கக்கூடியதான ராஜாவை நடத்துல இப்படி பேசுறாருன்னு சொல்லி அவர் கொஞ்சம் யோசனை பண்ணினார். அங்க இருக்கக்கூடியதான மந்திரிகள்லாம் சொன்னாரா வேண்டாம். அந்த பரத்வாஜரை பார்க்கும் பொழுது அவர் நிறைய பேருக்கு அன்னத்தை கொடுத்து கொடுத்து வந்தவாளுக்கெல்லாம் அன்னத்தை போட்டுட்டே இருப்பாராம், அவ்வளவு புண்ணியம் இருக்கு, ஒரு கணமும் சும்மா இருக்க மாட்டார், ஜபம் பண்ணிட்டே இருக்கார். அப்படிப்பட்டதான மகாத்மா, திக்ஷத்ரிய பலம் பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம், சத்ரிய பலமானது பிசிக்கல் பவரானது நிஜமா எப்பொழுதும் ஜெயிக்காது, மந்திர பலத்துக்கு முன்னால் இது நிக்காதப்பான்னு சொன்னா. சரின்ட்டு அப்ப சத்யா அவர் போயிட்டார். இவர் போன பிறகு இவர் வந்த இந்த சமயத்துல இந்த பையனுக்கு உபநயனம் பண்ணினார். அட்டவர்ஷம் பிராமணம் உபநயிதா அப்படின்னு ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ராஜன்யனா இருக்கான், இவனுக்கு உபநயனம் பண்ணும்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமோ, நான் இந்த பையன் விளையாண்டே இருக்கான் மற்ற முனிக்குமாரர்களோட. அங்க இந்த விதல்ல கண்ணு ஒருத்தன் அழிச்சுன்னு வந்தான் பார்த்தால, அவன் வந்து எந்த காரியமும் பண்ண மாட்டான், அவன் நல்லவன் தான், ஆனா சுறுசுறுப்பா இல்லாதவன், அந்த புறத்துல வேலைக்காரன். அவனை பார்த்து ஒரு மனுக்குமாரன் கிளீபா அப்படின்னான், சண்டனேன்னு வச்சான். இந்த வார்த்தை என்னமோ பண்ணிட்டு இந்த சுதர்சனுடைய மனசுல, என்ன இப்படிப்பட்டதான வார்த்தைய கேட்கல, இந்த கிளீபான சண்டனே உபயோகம் இல்லாதவனேன்னு வச்சானவன். இது வச்சதுமே இந்த வார்த்தை இவனை கேட்டு என்ன பண்ணுதுன்னர், ஓஹோ இதுல என்னமோ இருக்கே அப்படின்னு கிளீங்கிறது தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதை மட்டும் பட்டு சொல்லிட்டே இருக்கா, அது என்னமோ அவன் மனத்தை குடிச்சுட்டு, அந்த கிளீம் கிளீம் எனக்கூடியதான பீஜம் அவனை வந்து குடிச்சுட்டு. இப்படி 2 வருஷ காலம் விடாம அவன் இந்த மேல பேசுறதுல ஒன்னும் பண்றதில்ல, சர்வதா சர்வ காலமும் இந்த மந்திரத்தை அர்த்தமும் தெரியாது ஒன்னும் தெரியாது, வெறுமனா சொல்லிட்டே இருக்கான். சார் அம்பாள் ஒரு நாளைக்கு பிரத்யட்சமாயிட்டாலாம், பிரத்யமாயி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கே, என்ன ஏது, யாரு சொன்னா ஏதுன்னு எனக்கு யாரும் சொல்லி தரல, இப்படி காதால கேட்டதுனால இந்த மந்திரம் வந்துருதுன்னு அவர் சொன்ன அம்பாள். சொப்னத்துல பார்த்தேன் அது பண்ண சொல்லாத, ஒரு குருவை கேட்டு நமஸ்காரம் பண்ணி யுக்தி பூர்வகமாக அது எப்படி சாஸ்திரம் சொல்றதோ அப்படி அவருக்கு உபசதனம் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பாரத்வாஜர் கிட்ட போல இது போல நடந்து நான் சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு. பாரத்வாஜர் அப்படியப்பா சரி வா உட்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த மந்திரத்தை பூர்ணமாக சொல்லி, அது காமராஜ பீஜம்னு பேர் வந்தது, காமம் ஆசைகளை ராஜா ஒழிக்கக்கூடியதான ஒரு பீஜம், ஆகையால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள்லாம் பூர்த்தி நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான பீஜம்னு சொல்லி சமமயமா இப்படி சொல்லி கொடுத்துருக்க. இதே சமயத்துல காசி தேசத்துல ஒரு பொண்ணு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணானவள், அவள் என்ன பண்ணியிருக்கார், அவளும் நன்னா வளர்ந்துட்டே இருக்கா, அவருடைய சொப்னத்துல அம்பாள் பிரத்யட்சமானாலாம். அவ பண்ணியிருந்தான பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அம்பாள் பிரத்யட்சமான. எப்படி பிரத்யட்சமான? ரத்தாம்பரம் ரத்த வர்ணாம் ரத்த சர்வாங்க பூஷடம் காருடே வாகனே சந்தாம் வைஷ்ணவம் சக்தி அத்புதாம். சிவப்பு புடவையோட சிவப்பு வர்ணமோட சர்வாங்க பூஷணமாக இருந்து கொண்டு கருட வாகனத்துல அம்பாள் இருக்கிறதா, கருடங்கிறது தர்மத்தை காமிக்கிறது, அப்படி கருட வாகனத்துல அம்பாள் இருக்கிறதாக வைஷ்ணவி சக்தியா அம்பாள் பிரத்யட்சமானாலா பிரத்யட்சமாயி இந்த சுதர்சனனை சொப்னத்துல இந்த அம்மா அவருக்கு காட்டி கொடுத்து நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லித்தான். விவகாரம் என்ன பண்ணிக்கோன்னு, ஆனா என்ன ஆச்சுன்னு, அந்த பெண்ணானவள் அப்பா கிட்ட எப்படி சொல்லுவா வெக்கம், இந்த காலத்துல நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு போன் பண்ணும். நேரம் இல்ல, இன்னும் பழைய விவகாரம்னா பழைய நாள் என்ன சொல்றது தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே கவலைப்பட்டு, ஏன் கவலைப்படுறேன்னு தெரியாம இருக்கிற காலத்துல கொஞ்ச நாள் தோழிகள் கேட்டவரே இப்படின்னு சொன்னாலாம், அடிப்பாவி சொப்னத்துல அம்பாள் பிரத்யட்சமானால இது சொல்றதுக்கு எனக்கு என்ன வெக்கமா இருக்கு அப்படின்னு இந்த அம்மா அவனுடைய அம்மாவுக்கு சொல்லிவிட்டா. அந்த அம்மா அவருக்கு சொன்னாலாம், அவர் பார்த்தாரன் காட்டி தேசத்துடைய ராஜா, இந்த சுதர்சனங்கிறவன் ராஜ்யம் இல்ல வேற ஒண்ணும் இல்ல, பரத்வாஜருடைய ஆசிரமத்துல வளர்ந்துட்டே இருக்கான், அவனுக்கு வேற விதமான ஒரு ஐஸ்வர்யம் இல்லாதான்னு இவனை காசி தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறவன் என் பொண்ணை எப்படி கொடுப்பேன். ஏன் தெரியுமோ, காசி தேசத்துக்கு சேர்ந்த ராஜாக்கள்ல ரொம்ப வீராள் சூறாள்னு பேரு, அப்படி இருக்கக்கூடியதான நான் என் பொண்ணுக்கு இங்க கொடுத்தா அவமானம் இல்லவா, லோகத்துல மற்ற ராஜாக்கள் என்ன நினைப்பா, ஆகையா இது சரிபடாதுன்னு சொன்ன. இருந்தாலும் இந்த பொண்ணு கேட்கல. கடைசியில் அவர் என்ன பண்ணார், என் மேல தப்பு இல்லாம நான் என்ன பண்ண போறேன், ஸ்வயம்வரத்தை சொல்ல போறேன். ஸ்வயம்வரமானது மூணு விதமான ஸ்வயம்வரங்கள், வீரிய சுங்கம், இந்த பாஞ்சாலிக்கு என்ன பண்ணினா ஒரு வீரியத்தை, சீதாதேவிக்கு என்ன பண்ணினா இந்த காரியத்தை பண்ணணும், அம்ப உடைக்கணும் இல்ல ஒரு வீழ்ந்தால அந்த சக்கரத்தை உடைக்கணும், இதை பண்ணினா அவளுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடியது சூரிய சுருக்கம்னு பேர், வீரிய சுருக்கமா இருக்கும். இப்ப இல்ல, இது இந்த ஸ்வயம்வரம் என்ன, இச்சா ஸ்வயம்வரம், யாருக்கு இஷ்டப்பட்டாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா தேசத்துடைய ராஜாவுக்கும் அனுப்பிச்சிருக்க. எல்லா தேசத்துக்கு ராஜாவுக்கு அனுப்பினாரே தவிர இவருக்கு அனுப்பல, என்ன ராஜா இல்லையே. ஆனா என்ன, இந்த விஷயமானது இவருக்கு தெரிஞ்சது. இந்த சமயத்திலேயே இவர் இந்த மந்திரத்தை குருகிட்ட இருந்து எப்படி உபதேசம் வாங்கிட்டாரோ அந்த ஆறு மாசத்துக்குள்ள இவருக்கு எந்த ஒரு இடத்துல தங்கத்தினால செய்யப்பட்டதான ஒரு அம்பு கிடைச்சது, ஒரு வில்லு கிடைச்சது, அம்பராசோனி கிடைச்சது, அதோட இல்ல அந்த பக்கத்துல தேசம் இருக்கக்கூடியதான துர்தர்சனன் ஒரு ராஜா இவனுக்கு ஃப்ரெண்டான, ஃப்ரெண்டாகி இவருக்கு தேரை கொடுத்த. தேர்வு சுத்திட்டு இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிற பையன் தேர்ல சுத்திட்டு இருக்க, அம்மா கிட்ட கேட்கிற இது போல ஸ்வயம்வரம் வந்திருக்கான், நான் போறேன்னா. அம்மா சொன்னாலாம், அப்பா அந்த இடத்துக்கு விராஜித்து வருவாப்பா, அவன் வராம இருக்கணும்னு நான் பார்த்திருக்கேன், ஸ்வயம்வரம்னு அந்த தேசத்துக்கு நிச்சயமா வருவான், வரும்பொழுது உனக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் தகராறு வேண்டாம்னு சொன்னான். சொன்னா இவன் கேட்கல, என் விராஜித் வரட்டும் யார் வரட்டும் எனக்கு அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம் இருக்க, நான் நிச்சயமா போவேன்னு போறான். போனதுமே அங்க விராஜித்து வந்திருக்காரு அந்த இடத்துல. தன்னுடைய பேரனா இருக்கக்கூடியதான சத்ருஜித்துக்கு இந்த பொண்ணை காசிராஜித்த ராஜா பொண்ணை கல்யாணம் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கானா. வந்த சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடியதான மற்ற தேச ராஜாக்கள்லாம் நாம் யுத்தம் பண்றதுக்கு இந்த நியாயம் இல்ல, இது எப்படி இச்சா சுயம்பரம், பொண்ணு யார இஷ்டப்படுறானோ அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கல்யாணம் பண்ணி நடுவுல நமக்கு இடம் இல்ல. வீரிய சுயம்வரமா இருக்கிறேனால், வேற விதமான சுயம்வரமா இருக்கிறேனால், நம்ம பொண்ணை அழைச்சின்னு பலாத்காரமா எடுத்துன்னு போயிடலாம், இது நியாயம் இல்ல அப்படி பண்ணப்படாதுன்னு சொன்னா கேட்கல. இதாஜித்து யுத்தத்துக்கு வந்துவிட்டார். யுத்தத்துக்கு வர சமயத்துல வரக்கூடியதான சாமந்த ராஜாக்கள்லாம் ஒத்தர் ஒத்தர் சேர்ந்து ரெண்டு பக்கமா பிரிஞ்சாலும், ஒன்னு யுதாஜித்துக்கு சேர்ந்த பக்கம் ஒண்ணு இவனுடைய பக்கத்துக்கு, நடுவில் இருக்கக்கூடியதான காசி ராஜா பாக்கிறார், அடாடா நம்ம நடுவில் இருந்துட்டு இருக்கோமே, இந்த பக்கம் சாயம் பண்றதா அந்த பக்கம் தான் நம்ம வெறுமனா இருப்போம் அப்படின்னு மத்தியத்தமேனே அப்படின்னு வெறுமனா இருந்திருக்காரா. யுத்தம் நடந்தது, யுத்தத்துல அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த காமராஜர் விஜயனுடைய ஒரு பலத்தினால இவருக்கு அந்த அத்தனை ராஜாக்களையும் கொண்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா. கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் பெரிய கதை போகுது, ஒரு ஸ்கந்தம் முழுக்க, மூணாவது ஸ்கந்தம் முழுக்க 24 அத்தியாயங்கள் இந்த கதையை சொல்லியிருக்க. ஆனா இந்த கதையில அம்பாள் இந்த காமராஜ பீஜத்தினுடைய வைசிஷ்டியத்தை சொன்னதான கதை. அந்த இடத்துல சந்திர சாரு சந்திர கலாதரா சசிகலான்னு அந்த பேரு, சட்டின்னா சந்திரன், அதுதான் சந்திர காலம்னு பேருங்க. ஆகையால் அந்த கதையை இங்க சொல்றதுன்னு சொல்லியிருக்க. எத்வா சந்திரகலாச்சா ராஜகன்யா, சந்திரகலா எனக்கூடிய நான் ராஜாவனுடைய பெண்ணு, தேவி பாகவதே பிரசித்தா, தத்யாக ஸ்வப்னே அந்த பெண்ணினுடைய ஸ்வப்னத்தில், காமராஜ பீஜ உபாசகா, காமராஜ பீஜமா இருக்கக்கூடியதான கிளீம் எனக்கூடியதான பீஜத்தை உபாசனம் பண்ணக்கூடியதான சுதர்சனாக்கியா ராஜபுத்திரா, சுதர்சனன் எனக்கூடியதான ராஜபுத்திரன், ஏவத்வயா வரணீயா, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணி கொள்ளணும் என்று அம்பையா கதிதம் அம்பாளால சொல்லப்பட்டார். தேன சாருயதா ததா சந்திரகலாயா, அழகாக இந்த சந்திரகலை எனக்கூடியதான இந்த பெண்ணை காப்பாற்றினவள். ஆகையால் சாரு சந்திர கலாதரா, இப்ப சாருன்னு இது அழகாக சந்திரன் சந்திரகலா சசிகலா அப்படிங்கிற அந்த அம்மாவை தரா ஆதாரா காப்பாற்றினவள். இந்த நாமாவுக்கு எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார், சாரு சந்திர கலாதரா ஆதார பூதா இத்தியர்த்தா. ததுக்தம் தத்ரைவ திருதீய ஸ்கந்தே, தேவி பாகவதத்துல திருதீய ஸ்கந்தத்துல ஏதஸ்மின் சமயே புத்ரி காசிராஜஸ்ய தத்தமா, இந்த சமயத்தில் எப்ப இந்த சுதர்சனங்கிறவன் பரத்வாஜ ஆசிரமத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில், ஏதஸ்மின் அந்தரே புத்ரி காசிராஜஸ்ய தத்தமா, நாம்னா சசிகலா திவ்யா, அந்த பொண்ணுக்கு பேரு சசிகலா, சர்வலட்சண சம்யுதா இத்யுபக்ரம்ய ஸ்வப்னே தஸ்யார்த்தமாகத்ய ஜகதம்பா நிஜாந்தரே, ஸ்வப்னே தஸ்யார்த்தமாகத்ய, ஸ்வப்னத்துல அந்த அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாய் ஜெகதம்பாள் நிஜாந்தரே உவாச வசனம் தேதம், இந்த வார்த்தையை சொன்னாலா சமாஸ்வாய சுகம் ஸ்திதா, அந்த பொண்ணுக்கு ஆசுவாசம் பண்ணி சுகமாக, வரம்பரைய சுத்ரணி மம பக்தம் சுதர்சனம், வரம்பரைய சுத்ரணி என்னுடைய பக்தனா இருக்கக்கூடியதான சுதர்சனன் எனக்கூடிய பையனை வரைய வரித்துக்கொள், சர்வ காம பிரதம் தேஸ்து, உனக்கு எல்லா விதமான ஆசைகளும் வரட்டும் பூர்த்தியாகட்டும் தேஸ்து, வசனான் மம பாமினி, நான் சொல்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலா. இப்படி ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம். இந்த சரித்திரமானது ஒரு பாதித்தான் சொன்னேன், என்ன நமக்கு எவ்வளவு இடமோ அவ்வளவுதான், மீதி கதை தேவி பாகவதம் சொல்றப்ப சொல்லலாம், அனாவசியம் பொழுது போகக்கூடாது இல்லையா. இப்ப விவகாரம் என்ன, அப்படி விசேஷமாக இந்த கிளீம் எனக்கூடியதான மந்திரத்தினுடைய மகிமை, அப்புறம் அந்த மந்திரத்தினுடைய உத்தாரம் என்ன, அந்த மந்திரத்தினால ஏற்படக்கூடியதான ஸ்வரூபம் என்ன, இப்படிப்பட்டதான அத்தனை ஸ்வரூபத்தையும் அங்கே சொல்லியிருக்க. இந்த கிளீம் எனக்கூடியதான மந்திரத்தை தியானம் பண்றவாளுக்கு ஏற்படக்கூடியதான ஸ்வரூபத்தை, ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திவமிதாம் சுபுத்ரான் பிராதத்தே தவஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்கியமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினே பிரணாமத்வத்பாதே கவிதையுதே கின்ன குருதே ஸ்ரீயம். இந்த பீஜத்தை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு ஸ்ரீயம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாளா, வித்யாம் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை ஞானத்தை கொடுக்க, தத்யா ஜனனி நமதாம் கீர்த்தி மமதா, அவளுக்கு நமஸ்காரம் பண்றவாளுக்கு உயர்ந்ததான ஒரு கீர்த்தியை கொடுக்கிறார், சுபுத்ரான் பிராதத்தே சுதர்சனன் எப்படியோ அப்படி அழகான ஒரு பையன் நன்ன நடத்த இருக்கக்கூடியதான பையனை கொடுக்கிறாளா, கவசடிச்சு காமாட்சி கருணா திரிலோக்கியமாதிக்யம் மூலத்திலையும் எல்லாரையோட வசத்தியான ஒரு நிலை உங்களுக்கு கொடுக்கிறாளாம், திரிபுர பரிபந்தி பிரணயினி முப்புறங்களை எரித்ததான பரமேஸ்வரனுடைய ஆத்தகாரிய அறிக்கையிலே பிரணாம சத்பாதே, அம்மா உங்களுடைய காலுக்கு நமஸ்காரம் பண்ணினவாளுக்கு சமித்த துருதே கின்ன குருதே, எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியதான உங்களுக்கு குருது ஒரு நமஸ்காரம் என்னத்தான் பண்ணி கொடுக்காது, உலகத்துல எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு விசேஷமா இந்த கிளிங்கார பீஜத்தை அதனுடைய ஸ்வரூபத்தை அங்க சொல்லி வச்சிருக்க. அதே மாதிரியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரழுவிரையா மனம் தரும் தெய்வம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லகையெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கருடை கடலின்னு விசேஷமா அபிராமியை இதே அம்சம்தான் சொன்னார். இந்த அபிராமின்னு சொல்றதும் இங்க சொல்லக்கூடியதான பரமேஸ்வரி லலிதா பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம், அதனால்தான் அபிராமி அழகான மனசை கவரபவள்
அப்படின்னு அர்த்தம். அதுதான்
சாருரூபா, சாருஹாசா, சாரு சந்திர கலாதர அப்படிங்கிற மூணு நாமக்களை பார்த்தோம். பார்வதி பத்மநயன பத்மராக சமப்பிரபா அப்படிங்கிற நாமக்கள் அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளாஸ், அடுத்த வாரம் புதன்கிழமை கிளாஸ். ஹரி ஓம்.